ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த பாட்டை ஐவகையால்னு தொடங்குறார். ஐவகையால்னு சொல்றாரு, அஞ்சு எதுன்னு சொல்லலே நினைப்போம். ஆமா, 41 பாடல. அப்ப 39 பாடல்லையும் 40 பாடலையும் அந்த அஞ்சையும் சொல்லியாச்சு. என்ன காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த ஐந்து ஆளும் ஐந்தோடும் உயிர் சேர்ந்து ஐம்புலன்களை அனுபவிக்கும் கூடவே அந்த நிலையில இருக்கும் போதுதான் உயிருக்கு புருடன் என்று பெயர். ஏன்னா புருடனும் உத்தியாதத்தில் ஒன்று, அதை சொல்லணும் இல்லையா. இந்த ஐந்தோடும் உயிர் சேர்ந்திருக்கும் போது அதுக்கு புருடன் பெயர். புருஷன் என்று சொல்வதை வந்து வேஷம் என்பத வடமொழி சொல், வேஷம்ங்கிறது வடமொழி சொல், தமிழ் வழக்குக்கு ஏற்ப வேடம்னு சொல்றோம். விஷம் என்பத விடம்னு சொல்றோம். அத மாதிரி புருஷ என்பதை புருடன் என்று சொல்கிறோம். புருடன், புருடன்னா அது உயிர் தான், ஆனாலும் தத்துவங்களோட அதை சேர்த்திருக்கிறோம். ஏன்னா உயிர் சார்ந்ததன் வண்ணமாகுது. தத்துவங்களோட சேர்ந்து இதுவும் தத்துவமயமா இருப்பதனால இதையும் தத்துவங்களோட சேர்த்து என்ன வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. என்னன்னா என்ன, இதை நம்ம ஒரு பெரிய குறையா நினைக்கலாமா? நமக்காக, நம்மளை உய்விக்கணுங்கிறதுக்காக அந்த அருட்சக்தியே தன்னை மறைப்பு சக்திங்கிற நிலையில தன்னை நிறுத்தி கொண்டு இல்லையா, அந்த பாசங்களாகிய மலங்களோடு சேர்த்து என்னையும் எண்ணிக்கோள் என்று சொல்லி அதுவே அப்படி இறங்கி வந்த பிறகு இன்னும் நம்மளை தத்துவங்களோட சேர்த்தது என்ன பெரிய நமக்கு தாழ்வா இல்லையா. ஆகவே இந்த தத்துவ நிலையிலிருந்து நாம் உயரணும்னா அதை மறைப்பாற்றல் நிலையிலிருந்து நாம அது மறைப்பாற்றல் நிலையிலிருந்து அருள் சக்தியா மாறுவதற்கு ஏற்ற நிலையில நாம ஒழுகினால் அந்த அந்த அருளாட்சி, அந்த அருளாற்றல் என்ன பண்ணும், நம்மள புருடன்கிற நிலையிலிருந்து சிவங்கிற நிலைக்கு உணர்த்தும், உயர்த்தும். புருடன்களிலிருந்து சிவங்கிற நிலைக்கு உயர்த்தும். அதனுடைய நிலையை மாறுவதற்கு ஏற்றபடி நாம ஒழுக வேண்டும். மறைப்பாற்றல் அருளாற்றலாக மாறும்படியாக நம்ம ஒழுகணும். ஒழுகுனா நாமளும் தத்துவங்கிற நிலையிலிருந்து நம்மளை அதை உயர்த்தி சிவங்கிற நிலைக்கு உயர்த்துவோம் என்று நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்கிறது. ஆகவே அருமையா சொன்னார், ஐவகையால் உருபயன்கள் நுகர வரும் காலம் அது புருட தத்துவம் என்று அறிந்திடுவர் அறிந்தோர். ஆசிரியரே இப்படி சொல்லும் போது அவன் எல்லாம் என்ன சொல்றது, அது புருட தத்துவம் அப்படின்னு நிறுத்தலாம. அப்படி நிறுத்தாம, நிறுத்தினா தானே நேரடியா சொன்னதாகும். அப்படி நிறுத்தாம அறிந்திடுவர் அறிந்தோருங்கார். அறிந்தவர்கள் இவ்வாறு சொல்வார்கள். எங்க ஆசிரிய பெருமக்கள் அப்படி சொன்னார்கள், மறைஞான சம்பந்தர் இப்படி எனக்கு அருளி செய்தார், அவருக்கு ஆசிரியர் அருளந்தி சிவம் அப்படி அருளி செய்திருக்கிறார், அவருக்கு மெய்கண்ட தேவநாயனர் அருளி செய்திருக்கிறார், இவர்கள்லாம் வழி வழியாக சொன்னதைத்தான் அடியேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நிலையிலே சொல்கின்றார். அறிந்திடுவர் அறிந்தோர்ங்கிறார். இப்படித்தான் பாடறதோரும் சொல்கின்றார். ஆக உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளே இப்படி சொல்கின்றார் சொன்னால் அடியேன் போன்றவர்கள்லாம் சொல்லுவதுக்கு என்ன இருக்கிறது. ஆகவே சொல்கிறார், ஐவகைனா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த ஐந்து தத்துவங்களோடு உயிர் சேர்ந்து கொண்டு, இந்த ஐந்தும் ஐந்து சட்டை போல உயிருக்கு, பஞ்ச கஞ்சுகம்னு சொல்லுவாங்க, கஞ்சுகம்னா சட்டை, ஐந்து சட்டை போல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சோடு சேர்ந்து கொண்டு ஐம்புலன்களை அறியக்கூடிய ஒரு தகுதியோடு உயிர் விளங்கும் போதுதான் அந்த உயிருக்கு என்ன பெயர், புருடன் என்று பெயர். புருடன் என்று அது புருட தத்துவம். ஆகவே உயிர்தான் புருடன் என்பதை நாம தெளிவு பெற வேண்டும். ஒரு சாரார் இந்த ஐந்து தத்துவங்களும் கூடிய சமூகமே புருடன் என்பர். பழைய உரையாசிரியர்கள் சிலர் அப்படி எழுதியிருக்கின்றார்கள் இல்லையா. அது அது சிவாகமங்களுக்கு பொருந்துவதென்று என்ன மாவாடியை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டது. உயிர்தான் புருடன், ஐந்தோடும் கூடியிருக்கின்ற உயிர், அந்த ஐந்தும் புருடன் அல்ல, ஐந்தோடும் கூடியிருக்கின்ற உயிர். இதுக்கு நல்ல அருமையான சான்று, ஆன்மா நிச்சயம் புருடனாகி பொதுமையில் நிற்பன் என்றே சித்தியார்ல. ஆன்மா நிச்சயம் புருடனாகி, ஆன்மாதான் புருடனாகி இருக்கிறான். ஒரே பாட்டுல ஆன்மாங்கிற சொல்லையும் பயன்படுத்தினார், புருடன்கிற சொல்லையும் பயன்படுத்தினார். ஆன்மான்னு சொல்லக்கூடிய இடத்துல புருடன் சொல்லுவார், திரும்ப அதே இடத்துல ஆன்மாம் பார். அப்ப ஆன்மாவும் குருடன் ஒண்ணுதான் தெளிவாகும். அப்படி ஒரு பாட்டு இருக்கு, அது வேற எந்த பாட்டும் இல்ல, சித்தியார்ல உள்ள அஞ்சாஞ்சூத்திர பாட்டு. அஞ்சாஞ்சூத்திரம் என்ன சொல்லுது, அஞ்சாஞ்சூத்திரத்தை நினைவுபடுத்துவோம். அஞ்சாஞ்சூத்திரம் சித்தியார் அஞ்சாஞ்சூத்திரம், பொறிபுலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவை அறிதரா, ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் எல்லாம் குருடனாலே செலுத்தப்பட்டு அறிகின்றன. ஆனால் புருடனாகி அந்த ஆன்மாவை அறிவதில்லை. அதுபோல ஆன்மாக்கள் அனைத்தும் திருவருளாலே செலுத்தப்பட்டு விடயங்களை அறிகின்றன. ஆனால் தம்மையும் அறிவதில்லை, அந்த திருவருளையும் அறிவதில்லை. அஞ்சாம் சூத்திரம் அதானே சொல்லுது. அப்ப புருடன் சொல்லிட்டு அதே இடத்துல ஆன்மான்னு சொல்றாரு பாருங்க. அது நமக்கு புருடனும் ஆன்மாவும் ஒண்ணுதாங்கிற தெளிவை தருது சித்தியார் அஞ்சாம் சூத்திரம். மாதிரி ஆன்மா நிச்சயம் புருடனாகி பொதுமையின் நிற்பன் என்றேன்னு தத்துவங்களை சொல்லக்கூடிய இரண்டாம் சூத்திரத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஐந்து வித்யா தத்துவங்களோடு கூடி இருக்கின்ற அந்த ஆன்மாதான் புருடன். அது புருட தத்துவம் என்று அறிஞ்சிடுவர் அறிந்தோர். எப்பந்தான் அப்போ ஆன்மா நிலைய பாருங்க ஐயா, ஏதோ கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்திருக்குத ஒழிய அது தன்னுடைய தனித்தன்மையை பெறல, தத்துவ கூட்டத்தோடு சேர்ந்து இதுவும் ஒரு தத்துவ மயமாகத்தான் வாழ்கிறது. சட என்ன தத்துவ கருவியெல்லாம் சடம், சடத்தோடு சடமாக இது கிடக்கிறது. இது எப்போ இதுல இருந்து சுத்தி அடைந்து சிவங்கிற நிலைக்கு உயரும் அப்படின்னா, எப்போ இதுக்கு கலாசுத்தி நடக்கிறதோ அந்த நிர்வாண திசையில ஞானாசிரியரால கலாசுத்தி நடக்கும் பொழுது இந்த தத்துவங்கள் எல்லாத்திலிருந்தும் இது விடுபடும். அப்ப புருட தத்துவம் என்ற நிலையிலிருந்தும் இது விடுபடும். தசகாரியத்தில தத்துவ சுத்தி என்பார்கள். 36 தத்துவங்களிலிருந்தும் ஆன்மா விடுபடுதல், விடுபட்டு திருவுருளை சேர்தல். அப்போ அந்த குருடன்கிற தத்துவத்திலிருந்து விடுபடும். மற்ற தத்துவங்களிலிருந்து விடுபடுவது வேறு, புருட தத்துவத்திலிருந்து விடுபடுவது வேறு. மற்ற தத்துவங்கள் உயிருக்கு வேறான மாயாகாரியங்கள். புருட தத்துவம் என்பது ஒரு தனியான மாயாகாரி தத்துவம் என்று, ஆன்மாவுடைய ஒரு நிலைதான். அந்த புருட தத்துவம் என்ற நிலையிலிருந்து அது மாறும், அதுதான் புருட தத்துவத்திலிருந்து சுத்தி அடைதல் என்பது இல்லைங்களா. உலகத்தை அது விரும்புகின்ற வரையில் இந்த கலாதிகள் அஞ்சோடும் அது சேர்ந்துதான் இருக்கணும். அப்ப உலகப்பற்று முற்றிலும் நீங்கிய நிலையில், அருளையே அது நாடிய நிலையில் சுவாமி என்ன பண்றார், அந்த அருள் சார்பை அதுக்கு முழுமையா கொடுத்துடுறார். அப்போ அது வந்து இந்த ஐந்து வித்யாத்தோடு விடுபட்டுரும், உலகப்பற்று அதுக்கு நீங்கி போயிரும். அதுக்கப்புறம் அதை புருடன் நாம அழைக்க முடியாது இல்லைங்களா. அது ஆன்மா தன்னுடைய இயல்பை அப்ப உணரும். ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம்னா அப்ப நடக்கும் இல்லைங்களா. அப்பந்தான் அந்த ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் நடக்கும் போதுதான் அது புருடன்கிற நிலையிலிருந்து கடந்து மேல போகுது. அதனால அந்த மெய்வகைய கலாசுத்தி தனின் இதற்கும் சுத்தி மேவியிடும் வகைதானும் விரும்பிய நூல் விளம்பும். கலாசுத்தி செய்யும் போது, கலாசுத்திங்கிறது ஒரு கிரியை, தீஷையில செய்யக்கூடிய ஞான தீஷையில செய்யக்கூடிய கிரியை. அந்த கலாசுத்தி நடக்கும் போது புருட தத்துவத்திலிருந்து விடுபடுதலும், சுத்திங்கிறது நீங்குதல் விடுபடுதல் பொருள்படும். அந்த கலாசுத்தி பண்ணும் போது புருட தத்துவத்திலிருந்து விடுபடுதலும் அந்த ஆன்மாவுக்கு நடக்கும் என்று எந்த நூல் சொல்லும். அதை நான் இங்க விளக்கமா சொல்லல, ஆகமம் சொல்லி இருக்கிறது. விரும்பிய நூல் விளம்பும்னார். ஆகமத்தை நாம எல்லாம் விரும்பணும் என்பதற்காகவே விரும்பிய நூல் விளம்பும்னு ஆசிரியர் சொல்லியிருப்பது. அங்க நாம விளம்பும்னா சொல்லும் அர்த்தம். எந்த நூல் சொல்லும், சிவாகமம் சொல்லும் சொல்லணும். அந்த இடத்துல என்ன பேரை போடுறாரு பாருங்க, விரும்பிய நூல், சைவர்களால் விரும்பக்கூடிய நூல், என்ன சுவாமி செய்த நூல் இல்லைங்களா. அதனால விரும்பிய நூல் விளம்பும். சரி, ஆக புருட தத்துவத்தை பற்றி சொல்லிவிட்டார். செய்வகையின் அடுப்பம் என்ன சொல்றாரு, பிரகிருதியை பற்றி சொல்றார். பிரகிருதி வித்யா தத்துவங்களை பத்தி சொல்லியாச்சு. இப்ப வித்யா தத்துவங்கள் தொழிற்பாடுல மாயின்னு ஒரு வித்யாத்துவம் இருக்க, அதுக்குன்னு தொழில் ஒன்றும் கிடையாது. அது அனந்த தேவரால் கலக்குண்ட பாகம், அவ்வளவுதான். அது ஒன்றும் தொழிலும் ஒன்றும் கிடையாது. இப்போ மண்ணு நிறைய சேர்த்து வச்சிருப்பார் தொழிலாளி, அவ்வளவு மண்ணில் இருந்துமா பானை சட்டி கூட செய்வாரு, அதுல ஒரு சிறு பகுதியை எடுத்து வைத்துக் கொண்டு அதுல இருந்தானே செய்வாரு. அது மாதிரி மாயை வியாபகமானது, அதுல ஒரு சிறு பகுதியிலிருந்துதான் அனந்த தேவர் வித்யா தத்துவங்களை உண்டாக்குகிறார். அவர் தேர்ந்தெடுத்த அந்த சிறு பகுதி அதான் அனந்த தேவரால் கலக்குண்ட பாகம். அது ஒரு பகுதி தானே ஒழிய அது ஒரு காரியமாக தோன்றியதில்லை, அதுக்குன்னு ஒரு தொழில் கிடையாது. அதனால வித்யா தத்துவங்கள் அந்த மாயை என்பதை விடுத்து எஞ்சி உள்ள காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் இந்த ஆறு தத்துவங்களை செயல்பாட்டை தான் இங்க சொல்லியிருக்கின்றார். ஆகவே வித்யா தத்துவங்களின் செயல்பாடு முடிந்தது. அடுத்து ஆன்ம தத்துவங்களின் செயல்பாடு, அதுல முதலாவதாக இருப்பது ஆன்ம தத்துவங்கள் 24 முதல் காரணமாக இருக்கக்கூடிய பிரகிருதி. அந்த பிரகிருதியின் தொழிற்பாடு சொல்கிறார். என்ன சொல்றார்னா, செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோற்றுவிக்கும் குணத்தின் சேர்வு பொறி பிரகிருதி. செய்வகைனா நாம செய்த முன்வினைகள், அந்த முன்வினைகளுக்கு ஏற்ற பலனை நுகரணும்னா முக்குணங்களை சார்ந்துதான் பலனை நுகர முடியும். தாமத குண சார்பு நமக்கு மயக்கமாகிய அனுபவத்தை கொடுக்கும், ராசத குண சார்பு துன்ப அனுபவத்தை கொடுக்கும், சாத்விக குண சார்பு இன்ப அனுபவத்தை கொடுக்கும். ஆனா முன்வினைக்கு ஏற்பதான இன்ப துன்பம் விளையும் இல்லையா. ஒரு இன்பம் விளையினா துன்பம் விளையணும்னா அதுக்கு முன்வினைக்கு ஈடாகத்தான் விளையும். ஆகதான் அதனாலதான் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோற்றுவிக்கும் குணத்தின் என்று சொன்னார். முன் செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு இன்பமோ துன்பமோ கிடைப்பதற்கு ஏற்ப இந்த குணங்களை நாம சாரணும். அந்த குணங்கள் எல்லாம் எதுல இருக்கு? பிரகிருதியில தான் இருக்கு. நான் சொன்ன இந்த மூன்று குணங்களும் சாத்விகம், ராஜசம், தாமதம். தாமதம்னா இப்ப லேட்டா வர்றத தாமதம் வாங்க, அது இல்ல. மூன்று குணங்கள்ல ஒன்று இருக்கு தாமத குணம்னு பேர் இருக்கு. தாமசம் என்று அதை சொல்வார்கள், தாமதம்னு சொல்லுவாங்க. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று சுருக்கமாகவும் சொல்வார்கள். இந்த மூன்று குணங்களும் சேர்ந்ததுதான் பிரகிருதி. இதுதான் வினைப்பலன்களை நமக்கு, இதுதான் வினைப்பலன்களாகவே இருக்கின்றன இந்த மூன்று குணங்கள் தான். ஆமா, அந்த மூன்று குணங்களின் சமூகமாக இருப்பது பிரகிருதி. அதான் சேர்வுபுரி பிரகிருதி, குணத்தின் சேர்வுபுரி பிரகிருதினா மூன்று குணங்களின் சமூகமாக விளங்கக்கூடிய பிரகிருதி. திரிகுணமாம், அது மூன்று குணங்களா இருக்கு. அந்த மூன்று குணங்கள் பெயர் என்ன? இவ்வகையார் சாத்வீத ராசத தாமதமாய் இயம்புவர்கள். சாத்விக குணம், ராசத குணம், தாமத குணமாய் இயம்புவர்கள். ஒன்றிரண்டு குணம் இயற்கை உடைத்தே, ஒவ்வொன்றிலே ரெண்டு ரெண்டு குணங்கள் இருக்கும். என்னன்னா சாத்விக குணத்திலையும் ராஜதம் தாமதம் இருக்கும், ராஜத குணத்திலையும் சாத்விகம் தாமதம் இருக்கும், தாமத குணத்திலையும் சாத்விகம் ராஜசம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, சாத்விகத்தில் ராஜதம் தாமதம் இருக்குன்னா சாத்விகம் மேலோங்கி இருக்கிறது, அதுல ராஜசமும் தாமதமும் உள்ளடங்கி கலந்திருப்பது. சரி, ராஜதத்தில் சாத்விகம், ராஜதத்தில் தாமதம், ராஜச குணம் மேலோங்கி இருக்குது, மற்ற ரெண்டு குணமும் அதுல அடங்கி இருக்குது. மாதிரி தாமத குணம் மேலோங்கி இருக்கும், மற்ற ரெண்டு குணமும் அதுல அடங்கி இருக்கும். இன்னும் சிறப்பா சாத்வீகத்திலையும் ரொம்ப சாத்வீகமாக ஒருவர் இருந்தால் அதை சாத்வீகத்தில் சாத்வீகம் என்பார்கள். ஆகவே அதையும் சேர்த்துக் கொண்டால், சாத்வீகம் எடுத்துக்கொண்டால் சாத்வீகத்தில் சாத்வீகம், சாத்வீகத்தில் ராஜசம், சாத்வீகத்தில் தாமதம் என்று மூன்று. இதே மாதிரியே ராஜசத்தில் சாத்வீகம், ராஜசத்தில் ராஜசம், ராஜசத்தில் தாமதம்னு ஒரு மூன்று. அது மாதிரி தாமதத்தில் சாத்வீகம், தாமதத்தில் ராஜசம், தாமதத்தில் தாமதம் அப்படின்னு மூன்று. அப்ப ஒன்பது வரும் மும்மூன்றுன்னு சொல்லி அடுத்த பாடல அதை சொல்லுவார். இங்க வந்து ஒன்றிரண்டு குணம் இயற்கை உடைத்தேன்னாரு, ஒவ்வொன்றிலையும் மற்ற ரெண்டு கலந்திருக்கும்னு இங்க சொன்னார்கள். அடுத்த பாடல்ல அப்படி வரும்போது மும்மூன்றாக வரும், மும்மூன்று ஒன்பது வரும் என்று சொல்வார்கள். அது அடுத்த பாடல அதை நல்ல விளக்கமாக சொல்வார்கள். இந்த புத்தி தத்துவத்தினுடைய தொழிற்பாடு தான் இந்த பாடலிலே, அடுத்த பாடலிலே விரிவாக சொல்லப்படுகின்றது. இந்த பாடல்ல பிரகிருதியை பற்றியும் பிரகிருதியில் அடங்கியுள்ள குணங்களை பற்றியும் சொன்னார். இந்த குணங்களை நமக்கு அனுபவமாக கொடுப்பது புத்தி தத்துவம். என்னதான் பிரகிருதியில் தான் இந்த மூன்று குணங்கள் இருந்தாலும் பிரகிருதியை சார்ந்து நாம எந்த அனுபவத்தையும் பெறல. நாம உலக அனுபவங்களை பெறுவதெல்லாம் நம்முடைய புத்தி தத்துவத்தை சார்ந்துதான். புத்தி தத்துவம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் இது இன்ன விடயம்னு நிச்சயிக்கிறது. விடயத்தை பற்றிய முழு விவரத்தையும் நமக்கு தருவது புத்தி தத்துவம் தான். அது மட்டுமல்ல அன்பர்களே, அந்த விடயத்தை சார்ந்த அனுபவத்தை நாம் பெறுவதும், அந்த அனுபவத்தை தருவதும் புத்தி தத்துவம் தான். விடயத்தை பற்றிய அறிவையும் புத்தி தத்துவம் தான் தருது, விடய அனுபவத்தையும் புத்தி தத்துவம் தான் தருகிறது. ஆன்மா புத்தி தத்துவத்தில் அழுந்தினால் ஒழிய ஆன்மாவுக்கு உலக அனுபவம் என்பது இல்லை. அந்த புத்தி தத்துவத்தில் அழுந்துவதற்கு பதிலாக அந்த சமயத்திலே அஞ்சலத்திலே அழுந்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலக அனுபவம் இல்லை. அதை வெளிப்படையா சொல்லாம வள்ளுவ பெருந்தகை குறிப்பா சொன்னார் இல்லையா. சைவ நூல்லாம் தமிழ்ல தானே இருக்கு இல்லைங்களா, அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம. இது வந்து உலக பொதுமறைங்கிற நோக்கில சொல்ல வந்துட்டார். ஆகவே குறிப்பா சொல்லினார் என்னன்னா, வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும்னர். வெள்ளம் போல துன்பம் வந்தாலும் அறிவுடையவன் தன்னுடைய உள்ளத்திலே கருதும் முறைப்படி அவன் கருதினான் என்று சொன்னால் அந்த துன்பங்கள் எல்லாம் கெடும். கெடும்னா அவனுக்கு அனுபவமாக வராமல் நீங்கி போயிடும். அனுபவமா வந்தாதானே பாதிக்குது, அதுல அழுந்தாமல் அதை அனுபவிக்காமல். ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் இது. அது நாள்தோறும் அந்த சிவசிந்தனையை வைத்துக் கொண்டே இருந்தால்தான் அந்த சமயத்தில் அது நம்மளை வந்து ஈடேற்றும். அந்த நேரத்தில் வந்தா வராது. ஆகையினாலே அந்த புத்தி தத்துவத்தில் அழுது எதனால உலக அனுபவம் கிடைக்குதுன்னு நமக்கு சிவபிரகாசம் தெளிவாக சொல்லிவிட்டது. புத்தி தத்துவத்தில் சார்வதனால தான் கிடைக்கிறது. அப்போ அதுக்கு மடைமாற்றமாக சிவச்சார்பை வைத்துக் கொண்டால் இல்லையா, சிவச்சார்புக்கு நமக்கு என்ன வழி? அவன் வாக்கு மனமெல்லாம் கடந்தவனாயிற்றே, அவனை எப்படி சார்வது? அவன் அதுக்காகத்தான் வாக்கு மனங்களுக்கு எட்டக்கூடிய முறையிலே அஞ்சு எழுத்தாக தன்னுடைய திருநாமத்தை வைத்திருக்கின்றான். ஆக அந்த அஞ்செழுத்து வேறு, அவனுடைய திருவடி வேறு அல்ல. பிறவி பெருங்கடலிலே நாம புத்தி தத்துவத்தை சார சார பிறவி பெருங்கடலை அழுந்துகின்றோம். ஏன்னா புத்தி தத்துவத்தில் அழுந்து அழுந்த உலக அனுபவம் நம்மை வந்து பிணிக்கிறது. இதை விட்டு நம்ம மேல போக விடாமல் தனக்குள்ளேயே அது வைத்திருக்கிறது. அது பிறவி கடல்ல அழுந்துவது மாதிரி. யார் அந்த பிறவி பெருங்கடலில் நீந்துவார்கள்? இறைவன் அடி சேர்ந்தவர்கள் நீங்குவார்கள். இறைவனுடைய சேராதார் நீந்தார்னார். அப்ப இறைவனுடைய சேர்ந்தவர் தான் நீந்துவார்கள். ஆனா இறைவன் திருவடி எப்படிப்பட்டது? அது இறைவனார் கமலபாதம், மறையினால் அயனால் மானால் வாக்கினால் மனத்தினால் இல்லையா, குறைவிலா அளவினாலும் கூறுனதாக இருக்கிறது. யாருக்கும் எட்டாததா இருக்குது இல்லையா. அப்போ அது எப்படி நமக்கு எட்டும்? அந்த திருவடி எட்டினாதான் நாம பிறவி பெருங்கடல நீந்த முடியும்னு வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. எப்படி அது எட்டும்? இந்த பிறவி பெருங்கடல் ஒரு பக்குவம் வந்த ஆன்மா இதை துன்பம்னு உணரும். பிறவியே பொழிகின்ற துன்ப வெள்ளத்தில் நின் கலர்ப்புனை கொண்டு இணிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் என்று சொன்னார். உன் திருவடியாகிய புனையை பற்றி கொண்டவர் சொன்னார். ஆனா திருவடி மனவாக்குக்கு எட்டாததுன்னு தோத்திரங்களும் சாத்திரங்களும் ஒருமுகமாக சொல்கின்றனவே. அப்ப எப்படி இந்த திருவடியை புனையா கொள்ள முடியும்? கலர்ப்புனைன்னு சொன்ன மணிவாசக பெருமான், அதே மணிவாசக பெருமான், தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து இல்லையா. வள்ளுவர் சொன்ன மாதிரியே இதோ கடல்ங்கிறார். பவ்வம்னாலும் கடல்னாலும் ஒண்ணுதான். பெரும்பிறவி பவ்வத்து, பிறவி பெரும்பவத்து, பிறவி பெருங்கடல் அப்படி கூட்டிக்கலாம். பிறவி பெரும்பவத்துன்னு கூட்டிக்கலாம். பிறவி பெருங்கடல் அர்த்தம் கிடைச்சிரும். தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு. அது பெருங்கடல்ங்கிறத இன்னும் வர்ணிக்கின்றார். அதுல பிறவி கடல்னா அதுல உள்ள அலைகள்லாம் துன்பமா மணிவாசகர் சொல்கின்றார். எவ்வத்தடந்திரை எவ்வன்னா துன்பம், தடந்திரைனா பெரிய அலைகள். எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி கனியை நேர் துவர்வாயர் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறி என்றென்றெண்ணி அஞ்சலத்தின் புனை விடுத்து கிடக்கின்றேனின்ற துன்பப் புயல் வெள்ளத்துள் நின் கலர் புனை கொண்டு சொன்னார. திருவடியை புனையாக கொண்டார்கள் சொன்னார்களே, திருவடியை எப்படி புனையாக கொண்டார்கள்? இந்த பாடலை விளக்கிவிட்டார். அந்த திருவடி மனவாக்குக்கு எட்டாத திருவடி, மனவாக்குக்கு எட்டும் வகையிலே அஞ்செழுத்தாக வந்திருக்கிறது. அப்போ அந்த அஞ்செழுத்தை புனையாக பற்றி கொண்டால் அது திருவடியே பற்றி கொண்டதாகத்தான் அர்த்தம். இப்போ அந்த அஞ்செழுத்தை சார்ந்து 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 புத்தி தத்துவ சார்பை குறைத்து அந்த அஞ்செழுத்தை சிந்திப்பதன் மூலமாக உலக அனுபவங்களை சார்வதில் இருந்து குறைத்து குறைத்து உடைகள் படிமுறையில தான் உயிர்கள் உய்ய முடியும். அப்ப படிப்படியாக இந்த அஞ்செழுத்து பயிற்சியை செய்ய செய்ய படிமுறையில் இது ஏற்படும் என்று நம்முடைய தோத்திர சாத்திரங்கள் எல்லாம் இயம்புகின்றன. என்ன இந்த தத்துவங்களின் தொழிற்பாடுகளை இவ்வளவு வருந்தி நாம ஒவ்வொரு தத்துவமா இந்த வேலை செய்து இந்த வேலை செய்து இவ்வளவு படிக்கணுமா? சுவாமியை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா போதாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். என்ன அப்படின்னா, இந்த தத்துவம் இந்த வேலையை செய்து அந்த தத்துவம் அந்த வேலை செய்து படிச்சாதான் தத்துவங்கள் வேறு நாம வேறுங்கிற உணர்வு ஏற்படும். அது ரொம்ப அவசியம். நாமளும் தத்துவத்தோட தத்துவமா இருக்கிறோம், ஆனா உண்மையில நாம வேறு, இந்த தத்துவ கருவிகள் வேறு, இந்த உடம்புலாம் தத்துவ கருவிகளின் கூட்டம். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உடம்பே நாம நினைக்கிறோம். இந்த எண்ணத்திலிருந்து நம்ம மாறுவதற்கு இந்த தத்துவங்களின் தொழிற்பாடை படிப்பது ரொம்ப அவசியம். மருத்துவத்துறையில உறுப்புகளை பத்தி அமைப்பை பத்தி படிக்கிறாங்க, அதனால பயன் விளையுது என்ன? ஒரு உறுப்புல ஒரு ஒரு இடையூறு வந்தா, ஒரு நோய் வந்தா அதை எப்படி போக்குவதுன்னு அதனால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க சித்தாந்தத்துல நீங்க தத்துவங்கள் தத்துவங்கள் தத்துவ படம்லாம் போட்டு படிக்கிறீங்க. இந்த தத்துவம் இப்படி தோன்றது, இதுல இருந்து அது தோன்றதுங்கிறீங்க, இன்னென்ன தத்துவம் இப்படி செயல்படுதுங்கிறீங்க, இப்படி வருந்து படிப்பதனால நீங்கள் கண்டது என்ன என்று ஒருவர் நம்மை நோக்கி வினா தொடுத்தால் அதுக்கு நாம சொல்லக்கூடிய விடை என்னவென்றால், கண்ணுடைய மூக்கு வாய் மனம் புத்தி இப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கிறோம். அப்ப இவை வேறு, ஆன்மாவாகிய நான் வேறு என்று தன்னை அறியக்கூடிய ஒரு நிலை. மற்றவர்கள்லாம் மற்ற பொருள்களை பத்தி விரிவா படிக்கலாம், ஆனா தன்னை பற்றி படித்தல் என்பது இல்லையா. மருத்துவம் ரொம்ப அவசியம், அது நோயிலிருந்து நம்மை மீட்பதற்கு உதவும். ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த உடல் வந்து நிலையானது அல்ல இல்லையா. இந்த உடலை நிலையாக என்றென்றும் வைத்திருப்பதற்கு எந்த மருத்துவமும் உதவாது. இருக்கிறவரே ஆரோக்கியமா வாழ்வதற்கு உதவும், அந்த அளவில் அது சிறப்புடையது. ஆனால் இந்த உடல் நீங்கிய பிறகும் இந்த உடல் இருக்கிற உயிருக்கு ஒரு நல்ல கதி விளைய வேண்டும் என்று சொன்னால் அது உயிராகிய நம்மை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் அந்த தத்துவங்களை நமக்கு கூட்டி வைத்த பெருமானை பற்றியும் படிப்பதன் மூலமாகத்தான் அது நல்ல கதி கிடைக்கும். ஆகையினாலே நாம படிக்கின்ற செய்திகள் மிகவும் தேவையானதுதான், அதைத்தான் நாம படிக்கிறோம் என்று நாம் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். உறுதிப்படுத்திக் கொண்டு இப்போ நாம வருவோம். இந்த குணங்கள் மும்மூன்றும் ஒன்பதாக விளங்கக்கூடியதை சொல்கின்றார். அதுக்கு முன்னாடி சத்துவ குணத்தின் கூறுபாடுகள் ரெண்டு, ராஜத குணத்தின் கூறுபாடுகள் ரெண்டு, தாமத குணத்தின் கூறுபாடுகள் ரெண்டு. அதை சொல்றாரு பாருங்க. முதல்ல சொல்றார் குணங்கள் மூன்றுன்னு சொன்னாலும் அந்த முக்குணங்களும் அப்படியே பிரிஞ்சு 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 நிறைய பிரிவுகள் இருக்கு. அதனால அழகில் குணம் என்று தொடங்குகின்றார். இந்த குணங்களின் பிரிவுகளை நம்ம பார்த்தோம்னா அளவே கிடையாது. பிரகிருதியில மூன்று குணங்கள்னு சொன்னாங்க, ஆனா அந்த மூன்று குணங்களை பிரிச்சுக்கிட்டு போனா அளவில்லாம பிரியும், அழகில் குணம் சொல்லிட்டார். அதனால எல்லா பிரிவுகளையும் நான் இங்க சொல்ல போறது இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் இல்லையா. அதனாலதான் முதல்ல அழகில் குணம் ஒரே ஒரு பிரிவை மட்டும் சொல்றேன் அப்படிங்கிறார். பிரகிருதின்னு சொல்லும் போது உங்களுக்கு குண தத்துவம்னு நினைவுக்கு வரும். சாத்வீகம் ராஜசம் தாமதம் மூன்றும் வந்து வெளிப்படாமல் இருந்தால் அது பிரகிருதி, மூன்றும் வெளிப்பட்டு இருந்தால் குண தத்துவம், அவ்வளவுதான். மற்றபடி குணதத்துவம் ஒரு தனி பொருள் அல்ல. சாத்விக குணத்தின் கூறுபாடு பிரகாசம் லகுதை, ராஜத குணத்தின் கூறுபாடு வியாபிருதி அடர்ச்சி, தாமத குணத்தின் கூறுபாடு மிகும் கௌரவம் அநியமம், இவை அடவே நிலவியிடும். என்ன பிரகாசம்னா என்ன? அறிவு ஞானம். லகுதைனா என்ன? ஒரு நிதானம், பொறுமை நிதானம். இதெல்லாம் சாத்விக குணத்தின் அம்சங்கள். இந்த ரெண்டும் எது? நல்ல அறிவும் நிதானமான பண்பும் சாத்விக குணத்தின் கூறுகள். ஒருவனுக்கு நல்ல அறிவு இருக்கு, நிதானமும் இருக்குதுன்னா இல்லையா, ஒரு பொருளை தான் காணும்னா சாத்விக குணம் உள்ளவர்கள் நிதானமும் அதை தேடுவாங்க. ராஜச குணம் உள்ளவர்கள் அதை காணும், அது எங்க இருக்கா பாரு, இங்க இருக்கா பாரு, என்னாச்சு, இங்க தானே வச்சேன், என்னடா அதுக்கு எங்க போயிட்டுனா என்ன செய்யறது அப்படி அப்படின்னு ஒரு படபடப்பு. ஏன் தேடி பார்ப்போமே, கிடைக்கும், எங்க போயிரும், தேடவும் இருக்கும், அங்க இருக்கும். பாத்தீங்களா, நிதானமா அந்த வேலை செய்யற வரைக்கும் அதுல படபடப்பு என்பதே இருக்காது, நிதானத்தோடயே செய்வார்கள் எந்த சூழ்நிலையிலையும். அதான் சாத்விக குணத்தோட ஒரு சிறப்பு. குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விதமே ஆக என்ன ஆக, பிரகாசங்கிறது ஞானம், லகுதைங்கிறது நிதானம், பொறுமை, கருவிகளின் செயல்பாடு மெத்தன நிகழும், மெத்தன நிகழும்னு சொல்லுவாங்க, அதான் நிதானம். அப்புறம் வியாபிருதி அடர்ச்சி, இது ராஜச குணத்தின் கூறுபாடு. ராஜச குணம் என்னதான் சுறுசுறுப்பை கொடுத்தாலும் அதுல அவ்வளவு சிறப்பு இல்லை. என்ன வியாபிருதி? அந்த வியாபிருதிங்கிறது ஒரு வேகம், ஒரு படபடப்பு. வியாபிருதி அடர்ச்சிங்கிறது அது குரூரமான சிந்தனை, குரூர சிந்தனை, குரூரமான பேச்சுகள், குரூரமான செயல்பாடுகள். ஆமா, கொடுஞ்செயல்களை செய்தல் இல்லையா, அதுதான் வந்து என்னது அப்படின்னா அடர்ச்சி. அது ராஜச குணத்தின் கூறுபாடுகள், வியாபிருதியும் அடர்ச்சியும். மிகும் கௌரவம் அநியமம், இது ரெண்டும் தாமத குணத்தின் கூறுபாடுகள். என்ன மிகும் கௌரவம் அப்படின்னா என்னன்னா ஒரு பெருமையை விரும்புதல், தன் தகுதிக்கு மேல பெருமை விரும்புதல், அதான் மிகும் கௌரவம்னார். தாமத குணம் உள்ளவன் வந்து உழைக்க மாட்டான், ஆனாலும் ஏதோ லேசா உழைச்சிட்டு ஆனா தனக்கு பெரிய பெருமையை வந்து எதிர்பார்ப்பான், அது மிகும் கௌரவம். இன்னொன்னு அநியமம். அநியமம்னா என்ன? நியமத்துக்கு எதிர்ப்பதும் அநியமம். நியமம் விதித்ததை செய்யணும், அநியமம்னா என்னன்னா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதோ அதை செய்வதில ஒரு ஆர்வம், அது அது பற்றிய சிந்தனை இருப்பது அநியமம். இப்ப என்கிட்ட தாமத குண ஆதிக்கம் இருக்குதான்னா இப்படி செய்யக்கூடாததை விளக்கப்பட்டவற்றை, விளக்கப்பட்ட பாவச்செயல்களை செய்வதற்கு ஆர்வம் இருக்கிறதுன்னா அது தாமத குண சார்பு இருக்கிறது. இந்த ஆணவ மலத்தினுடைய அந்த மறைப்புக்கு ஏற்பதான் சாத்விக குண சார்பு இருக்குமா தாமத குண சார்பு இருக்குமா, அது போய் மூலகமாக காரணம் அதுதானே, ஆணவ மலம் தானே. மலச்சக்தி ரொம்ப குறைஞ்சிருந்ததுன்னா சாத்விக குண சார்பு மேம்படும், முக்குணங்கள்ல சாத்விக குணம் மேம்படும். ஆனா எப்படிப்பட்டவருக்கும் இந்த மூன்று குணங்களும் மாறி மாறி விளங்கும்னு சொல்லுவாங்க. அப்ப சாத்விகமான ஆளுனா பெரும்பாலும் அவரிடம் சாத்விக குணமே மேலோங்கி இருக்கும். மிக அரிதாக எப்பமாவது ராஜத குணமோ தாமத குணமோ வெளிப்படலாம், மிக அரிதாக. இவர் தாமத குணத்திலே உள்ளவர், இவர் மோசமான ஆளுனா எப்பவுமோ அவரிடம் தாமத குணம் தான் மேலோங்கி இருக்கும். மிக அரிதாக சாத்விக ராஜசம் அவரிடமும் மேம்படலாம். எல்லாருக்கும் அந்த மூன்று குணங்களும் மாறி மாறி வரக்கூடியதுதான். அதான் அந்த திருக்குறள் உரையில பரிமேலு உரை சிறப்பு சொல்லும் போது என்னன்னா, இந்த தத்துவ சிந்தனையோடு இணைத்து உரை சொல்வார். அந்த உரிய இடங்கள்ல வலிந்து இணைக்க மாட்டார், உரிய இடங்கள்ல அருமையா அணிக்கிறார். ஏன்னா வள்ளுவ பிறந்தகை சொல்வார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார். எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் பார். ஏன் இப்படி சொன்னார், யார் யார் வாய் கேட்பினும்னு ஏன் சொன்னார்? பெரியோர்கள் சொல்லிட்டாங்களா, அதை ஆராய்ச்சியே நீ பண்ணாத, அப்படியே ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. யார் யார்வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் பார்க்கணும் ஆராயணும்னு ஏன் சொல்றார் அப்படி சொன்னா, ஏன் யார் யார் வாய் கேட்பின்னு சொன்னார்? பரிமேலழகர் இந்த சொற்களுக்கு எல்லாம் பொருள் சொல்லிட்டு விசேட உரையில எழுதுகின்றார். குணங்கள் மூன்றும் மாறி மாறி வருதல் யாவர்க்கும் உண்மையின் உயர்ந்த பொருள் இழிந்தோர் வாயினும் இழிந்த பொருள் உயர்ந்தோர் வாயினும் உறுதிப்பொருள் பகைவன் வாயிலும் கெடுபொருள் நட்டார் வாயிலும் ஒரோ வழி கேட்கப்படுதலான். அந்த ஒரோ வழியை தான் அண்டர்லைன் பண்ணணும். எப்பவாவது பகைவன் நமக்கு உறுதி பொருளை சொல்லுவானா இல்லையா? நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் இருக்கார் இல்லையா? வேண்டாத என்ன உள்ள ஒரு நல்ல கருத்து சொல்ல வாரானா பின்னணியில வேற ஏதாவது இருக்கும், அதை தெரிஞ்சு கவனமா செயல்படு அப்படிங்கிறார். ஆனா எப்பவாவது அவனும் என்ன செய்யலாம், நமக்கு நல்ல கருத்தை சொல்லலாம். நண்பனும் ஏதாவது ஒன்ன நினைச்சு நமக்கு ஒரு பொருந்தாத ஒரு கருத்தை சொல்லிடலாம் இல்லையா? ஆகவே இதுக்கு காரணம் என்ன? மூன்று குணங்களும் மாறி மாறி வருது. குணங்கள் மூன்றும் மாறி மாறி வருதல் யாவர்க்கும் உண்மையின் உயர்ந்த பொருள் இழிந்தோர் வாயிலும் இழிந்த பொருள் உயர்ந்தோர் வாயிலும் உறுதிப்பொருள் பகைவர் வாயிலும் கெடுபொருள் நட்டார் வாயிலும் ஒரோ வழி கேட்கப்படுதலான் யார் யார் வாய் கேட்பினும் என்றார் என்று இந்த முக்குணங்களோடு இணைத்து எழுதியிருப்பது மிக சிறப்பானது. அந்த விசேட உரையில பார்க்க வேண்டும், அருமையாக எழுதியிருக்கிறார். ஆகையினாலே இங்க சொன்னார் அந்த அநியமம் மிகு கௌரவம், அநியமம் தாமத குணத்தினுடைய கூறுபாடு. சாத்விய குணம் எடுத்துக்காட்டு போறோம்னா நம்ம ராமாயணத்துல அந்த ராமர் பிறந்த கிட்ட பார்க்கலாம் நம்ம என்ன அப்படின்னா, ஆட்சி வந்து பரதனுக்கு சொல்லியாச்சு, அதுவே பெரிய அதிர்ச்சி. பட்டாபிஷேகம் நடப்பதற்கு சில மணித்துளிகள் இருக்கின்ற சமயத்துல சொல்றாங்க, அதோட விட்டாங்களா? அதோட விடல. என்ன 14 ஆண்டுகள் கானகத்துக்கு செல்ல வேண்டும், தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய உள்ள பாங்கு இதை கேட்டுதான் அவருடைய உள்ள பாங்கு எப்படி இருந்தது என்று சொல்லும்போது சொல்வார், எப்போதும் ராமருடைய முகம் வந்து எப்படி இருக்குமா அப்படின்னா, அன்றளர்ந்த தாமரை போல இருக்குமா, அன்றளர்ந்த தாமரை போல இருக்குமா எப்பவும் ராமருடைய முகம். இதை கேட்ட உடனே அவர் முகம் எப்படி இருந்ததுன்னா, அன்றளர்ந்த தாமரையின் மலர்ச்சியையும் வென்றதுங்கிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே அப்ப இந்த சாத்விய குணம் எவ்வளவு மேம்பட்டு இருந்தால் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு வரும். ஏன்னா சொல்பவர்கள் நம்ம தாய் தந்தை நிலையில உள்ளவர்கள் இல்லையா? தந்தை இருக்கிறார், கைகை இருந்தாலும் அவன் தாய் ஸ்தானத்துல வைத்து போற்றக்கூடியவர். அதனால அப்படிப்பட்டவர்கள் சொல்லும் போது அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நாம ஏற்றுக்கொள்வோம், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் என்று. ஆனா எப்போதும் இந்த மாதிரி சாத்விய குணம் தான் மேலோங்கி இருக்கும். ஆனா நம்முடைய மனைவியை இந்த மாதிரி காணோம், யாரோ கவர்ந்து சென்று விட்டார்கள், இதை யாருமே தடுக்கவில்லையே, இது என்ன உலகம்? ஆகவே இந்த உலகம் தான் நமக்கு கேடு செய்து விட்டது, இந்த உலகத்தையே தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அப்போ அப்படி ஒரு கோபம் ஏற்பட்டதான். அது என்னது? அது ராஜத குணத்தினுடைய ஒரு மேம்பாடு. அப்ப பெரியவர்கள்லாம் சொல்லி அந்த கோபத்தை தணிக்கின்றார்கள். அப்படி நினைக்க கூடாது, தாங்கள் கவனித்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போ அந்த இடத்துல எப்பவாவது பெரியவர்களுக்கும் எப்பவாவது ராஜத குணம் ஏற்படுது. அத மாதிரி எப்போதாவது மற்ற குணமும் மேற்படும், மூன்று குணங்களும் மாறி மாறி வரும் என்று பார்த்தோம். அதனால சுவாமிக்கு நிற்குணங்கிற பேர் இருக்குதுன்னா சுவாமிக்கு ஒரு குணமும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. என் குணன், என் குணத்தான் தாளை வணங்கா தலை, அந்த எட்டும் அருட்குணங்கள். இங்க சொல்லக்கூடிய சாத்விக ராஜச தாமதம் இது மாயை சார்ந்த குணங்கள். சுவாமிக்கு நிற்குணங்கிற பேர் இருக்குதுன்னா இந்த மாயா குணங்கள் மூன்றும் அவனுக்கு கிடையாது. அதனாலதான் மெய்கண்டாரே சொன்னார், நிர்குணனாய் நின்மலனாய் நித்தியானந்தனாய். ஒரு வெண்பாள சொன்னார், சிவஞான போத வெண்பாள வருது, நிற்குணனாய் நிற்குணனாய் எட்டு அருட்குணங்கள் அவருக்கு உண்டு, அது வேற. இந்த சாத்விக ராஜச தாமதம் இந்த மாயா குணங்கள் கிடையாது, அதனால நிற்குணன் சொன்னாரு சுவாமிகள். மாபாடிய உரையிலையும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆகையினாலே இதை சொல்லியிருக்கின்றார்கள், மும்மூன்றும் உயிரொன்றிற்கு கலந்தே நிற்கும். மும்மூன்றும் கதை பல்வேறு விளக்கங்கள் தருகின்றார்கள். நம்ம சாத்விகத்தில் சாத்விகம் ராஜத தாமதம் அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் பார்த்தோம், மும்மூணும் 9 பார்த்தோம். நிற்கும் இவை நிறைபுலனின் பயன் எவையும் கவரும், குளவி வரும் போகங்கொள் இடமா மாறா குறைவில் ஒளியாம். இது அந்தந்த குணத்துக்கு அடையாளம் சொல்றார். என்ன அப்படின்னா, ஐம்புலன்கள்ல விருப்பம் கொள்ளுதல் அது தாமத குணத்தினுடைய அடையாளம். ஐம்புலன்கள் மேலேயே ரொம்ப விருப்பம் இருக்குதுன்னா தாமத குண சார்பு அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். என்ன அந்த விரும்புகின்ற விடயத்தை முயற்சி செய்து பெறுதல், அது ராஜத குணத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த விடயங்களை பற்றிய தெளிவான அறிவை பெறுதல் சாத்விக குணத்தினுடைய அடையாளம். ஆகவே பொதுவாக அறிவு, நல்ல திறமை, அதே சமயத்தில் அமைதி, அடக்கம், இந்த மாதிரி சிறந்த பண்புகள் எல்லாம் பெற்று திகழ்வது சாத்வியம். நாம முக்குணங்கள் இருந்து உடனடியா விடுபடணும்னா அது நம்மளால முடியாது. நாம நம்முடைய நிலைக்கு செய்யக்கூடியது ராஜத குணம் தாமத குணங்களின் சார்பில் இருந்து விடுபட்டு சாத்விக குண சார்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதை நாம எப்படி செய்யறது? இந்த குணங்களுடைய கூறுபாடுகளை பூரா நாம எல்லாத்தையும் படித்து ஸ்டடி பண்ணி நாம அதை அதுபடி பின்பற்றணும்னா ரொம்ப சிரமமாச்சேன்னா, அதுக்கு தான் வள்ளுவ பிறந்த இந்த சிரமம் நம்ம கொடுக்காம இல்லையா? தான் எழுதிய நூலை படித்து உலகியல்ல, ஏன்னா உலகியல் சொல்வது திருக்குறள், உலகியலுக்கு அப்பாற்பட்ட உயரிய விஷயங்களை சொல்கின்றன, இதுவும் நமக்கு வேணும். உலகியல்ல நாம இருப்பதனால திருக்குறளும் நமக்கு தவிர்க்க முடியாதது. ஆகவேதான் இங்க அன்பர்கள் திருக்குறள் வகுப்பை தொடங்கி நடத்தியிருப்பது ரொம்ப மிக மிக போற்றுதற்குரிய ஒரு செயல். ஆகவே அந்த நெறிப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலே நமக்கு சாத்விக குண சார்பு நமக்கு மிகவும், மற்ற ரெண்டு குண சார்புகளும் நீங்கி போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஞான சாத்திரங்களின் திருமுறையும் வரும்போது அந்த குணத்தையும் கடந்து திருவருட்சார்பே நமக்கு, மூன்று குணங்களையும் கடந்த திருவருட்சார்பு நமக்கு விளையும். ஆகவே அந்த படிமுறையும் ரொம்ப அருமையாக அதை திருக்குறள் சிந்தனையும் இணைத்திருப்பது அந்த படிமுறைக்கு ஏற்ப வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதைத்தான் இங்கே சொன்னார். அழகில் புலனிடத்தில் ஒருமை பல வகையும் உடையதாய் பரணருளால் புந்தி. ஆக புத்தி தத்துவத்தை பற்றி சொல்லி முடிக்கிறார். இந்த பாட்டு முழுக்க புத்தி தத்துவ குணங்களை சொல்வதுதான். எத்தனை புலன்களை அறிந்தாலும் அந்த புலன்களை நிச்சயிக்கக்கூடிய ஒரு குணம் புத்திக்கு தான் உண்டு. அந்த புத்தி பல வகையிலும் நிச்சயிக்கும். நிச்சயித்த அந்த புத்தியினுடைய குணங்கள், குணபாவகங்கள் 50 விளங்குகின்றது. புந்தி பஞ்சாசர் பாவகமும் பண்ணுவிக்கும் தானே. பஞ்சாசத் என்பது வடமொழி சொல், அது தமிழ் வழக்கு ஏற்ப அந்த வல்லின ரகர ஒற்று பெறுகிறது பஞ்சாசர் பாவகம்னு. சத் காரியவாதம் தானே, சத் காரியவாதம் தான், அது தமிழ் வழக்கு ஏற்ப சர்க்காரியவாதம் எழுதுறோம். அதே மாதிரி பஞ்சாசத் பாவகம், பஞ்சாசத் என்றால் 50 அர்த்தம். பஞ்சாசத் என்று சொன்னால் 50 பாவகங்கள் புத்தி தத்துவத்துக்கு உள்ளன. பாவகம் என்றால் குணம், பலவாக விரித்து சொல்வார்கள். 50 சொல்வதும் ஒரு முறை, பலவாக சொல்வார்கள். தொடக்கத்திலே அழகில் குணம்னு சொல்லிட்டார். அந்த புத்தி குணங்களை 50 சொல்வது ஒரு முறை. பிரகிருதிக்கு அப்புறம் தோன்றக்கூடியது எல்லாமே இந்த முக்குணங்களுடைய மயமாகத்தான் இருக்கும். பிரகிருதியிலிருந்து தான் புத்தி தோன்றது, புத்தியிலிருந்து தான் அகங்காரம், அகங்காரத்திலிருந்து மனம், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் எல்லாம். ஆக எல்லாமே முக்குணமயம்தான். நம்ம உலகம், நம்ம உடம்பு எல்லாம் அந்த முக்குணமயம்தான். அதுல நாம சார வேண்டியது சாத்விக குணம் பார்த்தோம். இந்த புத்தி 50 குணபாவங்களாக இருக்கும். 50 குணபாவங்களை உரையாசிரியர்கள் சொல்லும் போது அதை தொகுத்து சொல்லிவிடுகின்றார்கள். புத்தி குணங்களை 8 சொல்வார்கள். அந்த 8 தான் அனுபவத்துக்கு வரும்போது 50 வருகின்றது. புத்தி குணங்கள் 8 எளிதாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஒரு 4 சொல்லுவாங்க, அதுக்கு எதிர்ப்பதமா இன்னொரு 4 சொல்லிடுவாங்க. என்ன? தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், இந்த 4 புத்தி குணங்கள். இன்னொரு 4 இருக்கு, அப்படி இதுக்கு எதிர்ப்பதம். தர்மத்துக்கு எதிர்ப்பதம் அதர்மம், ஞானத்துக்கு எதிர்ப்பதம் அஞ்ஞானம், வைராக்கியத்துக்கு எதிர்ப்பதம் அவைராக்கியம், ஐஸ்வர்யத்துக்கு எதிர்ப்பதம் அனைஸ்வர்யம். அந்த 4 எதிர்ப்பதம் 4 சேர்த்தா 4 4 8. இந்த 8 தான் புத்தி குணங்கள். இந்த 8 தான் நமக்கு அனுபவத்துக்கு வரும்போது 50 விரிகிறது. ஆக 50 பெயரையும் இங்க சொல்லல, அது ஆகமங்கள்ல விரிவா சொல்லியிருக்கிறாங்க என்று இங்க அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த அளவிலே இந்த புத்தி குணங்களை தெரிந்து கொண்ட அளவிலே, புத்தி தத்துவத்தின் செயற்பாட்டை தெரிந்து கொண்ட அளவிலே, இனி புத்தி தத்துவத்துக்கு அடுத்தபடியா உள்ள அகங்காரம், மனம், சித்தம், அப்புறம் இருக்கக்கூடிய ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், தன்மாத்திரை, பஞ்சபூதங்கள் இவற்றின் தொழிற்பாடையெல்லாம் வருகின்ற சில பாடல்களிலே அழகாக தொகுத்து சொல்ல இருக்கின்றார் ஆசிரியர். அதற்கு மேலாக இதை கடந்து பெறக்கூடிய, நாம் பெற வேண்டிய, இதற்காக இங்கே கூடியிருக்கின்றோமோ அந்த சுத்த நிலையை பெறுவதற்கு உண்டான அந்த விஷயங்களையும் அருமையாக ஆசிரியர் இனிமையாக சொல்ல இருக்கின்றார். ஆக அந்த பாடல்களையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.